இந்த மாலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:12 ஆதியாகமம் 26:12.
ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில்
நூறு
மடங்கு பலன் அடைந்தான்.
ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆகையினால் அவனுக்கு கிடைத்த பலன் 100 மடங்கு அவன் பலன் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் நம் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாத திட்டம். கர்த்தர் ஒரு காரியத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது அதனுடைய ரிசல்ட் 100%. எவ்வளவு நல்லா இருக்குது இல்லையா? 100% இல்லையா? இன்னைக்கு எங்கேயுமே 100% இதுலையுமே வராது. ஒவ்வொரு படிப்பில் எடுத்துக்கொண்டால் பிளஸ் டூக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது, 10th ஒரு ரிசல்ட் இருக்குது, சிஏன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு இல்ல தெரியுமா, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா 3% இல்லைன்னா 2% 3% தான் பாஸ் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. அப்போ அவ்வளவு மோசமான ரிசல்ட். இங்கே தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா 100 மடங்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையிலே இதை நாம் எதிர்பார்க்கலாம். கர்த்தரை நாம பின்பற்றும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் என்பது 100%. ஏன் இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், அதுக்கு காரணம் இருக்கும். என்னைக்குமே எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கு பின்னால ஒரு காரணம் இருக்கும். எந்த ஒரு நன்மைக்கு பின்பதாக கர்த்தர் ஒரு நபருக்கு விசேஷமாய் ஒரு நன்மை செய்கிறார் என்றால் நிச்சயமா ஏதாவது ஒரு விசேஷமான லைஃப்ல கண்டிப்பா இருக்கும். நம்ம லைஃப்லயும் நம்ம கோல் அதுவா தான் இருக்கணும். ஏதோ கொஞ்சம் ரிசல்ட் அது நம்ம இருக்கக்கூடாது. 100% நம்ம எதிர்பார்க்கணும். எதுவானாலும் சரி 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்க்கணும். ஒரு காரியத்தில் நம்ம எஃபர்ட் போடுறோம், ஒரு முயற்சி செய்கிறோம் என்றால் ஏதோ கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது. முழுமையான ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்க்கணும். ஆமென். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நம்ம தெரியும். நம்முடைய ஆண்டவர் பிசுனித்தனமானவர் அல்ல, குறைச்சி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அல்ல. அவர் தயாள பிரபு. 100 மடங்கு கொடுக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. அப்ப நம்ம மட்டும் ஏன் குறைஞ்ச ஒரு எண்ணத்தோடு இருக்கணும்? அவர் கொடுக்க விருப்பமில்லாதவராக இருந்தால் சரி, நம்மளும் ஒரு லெவல்லயே நம்முடைய திங்கிங் வச்சுக்கலாம். அவர் கொடுக்கிறதற்கு தயால பிரபுவா இருக்கிறார். ஆசீர்வாதத்தை 100% நமக்கு கொடுக்கிறேங்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஏன் நம்ம வந்து கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய காரியத்தையே நம்ம மட்டுப்படுத்தணும்? ஆசீர்வாதம் அப்படின்னா எல்லா விதத்திலையும் ஓவரால் நான் சொல்றேன். இப்ப நீங்க ஜெபிக்கிறீங்க, 10 காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்க, 8 காரியத்துக்கு ஜெபம் வந்துச்சுன்னா உங்களுக்கு 80% ஆசீர்வாதம் வாங்கினீங்க. 8 காரியத்துக்கு பதில் வந்துச்சு அப்படின்னா 80% வாங்கியிருக்கிறீங்க. 4 காரியம் தான் பதில் வந்துச்சு, 40% தான் வாங்கியிருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் 40% அல்ல, 80% அல்ல, 100% கொடுக்கிறேன். அப்படின்னா நீங்க செய்யற எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கிறேன். நீங்க ஒரு காரியம் முயற்சி பண்ணுகிறீர்கள், 4 விஷயம் முயற்சி பண்றீங்க, அந்த 4 காரியம் நானும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் கர்த்தர் நினைக்கிறாரு. ஒரு 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்றோம், 10 பேர் ரட்சிக்கப்படணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம விதைக்கிறதை 100 மடங்கு நமக்கு பலன் கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். புரியுதுங்களா? அப்போ இதுதான் நம்முடைய ஆண்டவர். எதுக்குமே நம்ம ஆண்டவரை குறித்து ஃபர்ஸ்ட் நம்முடைய விஷன் கிளியரா இருக்கணும். அவரை குறித்து ஒரு தெளிந்த ஒரு தரிசனம் நமக்கு இருக்கணும். அவர் 100 மடங்கு கொடுக்கக்கூடிய பரிபூரணர். 10 பேருக்கு சுகத்துக்காக ஜெபிச்சா 10 பேரும் சுகமடையணும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச நாட்கள் நீங்க கவனிச்சு பாருங்க, எங்கேயாவது ஒரு சிலருக்கு என்னால சுகமாக்க முடியல, நீங்க வேற எங்கேயாவது போங்கன்னு சொன்னாரா இல்லையா? என்னால இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல, போயிட்டு அப்புறமா வாங்கன்னு சொன்னாரா? இல்ல, அவர்கிட்ட வந்த எல்லாருக்குமே 100% பதில் கொடுத்தாரு. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இப்படி நிறைய வசனங்களுக்கு பைபிள் இல்லையா? அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அவரோ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் சரி 100% ரிசல்ட் அவரால் கொடுக்க முடிந்தது. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்ப அதுக்கு நம்முடைய குவாலிட்டிஸ் முக்கியம், நம்முடைய வாழ்க்கையின் தரம் நமக்கு கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதற்கென்று செலுத்துகிற கிரயம் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கென்று நம்ம பக்குவப்பட வேண்டிய காரியங்கள் என்று இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு சில நேரத்தில் நம்ம நினைக்கிறத போல அவர் செயல்பட முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய காரியம் கிடையாது. பைபிள் அவர் என்ன எழுதியிருக்கிறாரோ அதை அப்படியே செய்கிறவர். பைபிள் என்னென்னலாம் அவர் சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். என்னைக்குமே நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்காகவோ சும்மா நம்மளை பலப்படுத்துறதுக்காகவோ அவர் எந்த ஒரு வார்த்தையும் சொன்னது கிடையாது. அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் வசனித்ததை நிறைவேற்றுகிறவர். எண்ணாகமம் 23:19 அப்படித்தான் சொல்லுகிறது, பொய் சொல்வதற்கு தேவன் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்ப கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே லிட்டரலா செய்கிற ஆண்டவர். ஆனால் அப்படி செயல்படாமல் சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அது அவரிடத்தில் காணப்படுகிற குறை கிடையாது, நம்மிடத்தில் காணப்படுகிற குறைவாகத்தான் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் அவரிடத்தில் நெருங்கி வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். இன்னும் சில விஷயங்களை நாம் ஆயத்தமாகணும் கர்த்தர் எதிர்பார்ப்பார். அப்படி வரும்பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல ரிசல்ட்டை கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு கட்டாயம் கொடுக்கிறார். சரி, இன்னைக்கு இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் 100 மடங்கு அவனுக்கு பலன் கொடுத்ததற்கு காரணம் என்ன? அவனுடைய லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு 3 காரியங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆதியாகமம் 24 வருவோம். ஆரம்பத்தில் நம்ம வாசிக்கலாம்.
ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயது ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டுக் கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான்.
இங்கே பார்க்கும்பொழுது ஈசாக்குடைய வாழ்க்கையில் இப்பொழுது திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் மிகப்பெரிய ஒரு செல்வந்தன். ஏராளமான ஆடுகள் மாடுகள் மிருக ஜீவன்கள் அவனுக்கு ஆஸ்தி இருந்துச்சு. அது மட்டுமல்ல, தன் வீட்டிலே 318 வேலைக்காரர்களை ஆபிரகாம் வைத்திருந்தான். ஆபிரகாமுடைய வீட்டிலே 318 வேலைக்காரங்கள் இருந்தாங்க அவனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பணக்காரன் ஆபிரகாம். அதிலே ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் வந்ததான நிலைமையில நிறைய வேலைக்காரர்கள் இருந்தாங்க. அந்த வேலைக்காரர்களில் வயதிலே மூத்தவன், நல்ல தேவ பக்தி உள்ளவன் அவன்தான் எலியாசர். அவனை ஆபிரகாம் ஒரு நாள் அழைக்கிறார். அழைத்து சொல்லுகிறார், என் குமாரனாகிய ஈசாக்கு திருமணம் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆகி நான் இப்பொழுது நான் இந்த கானானிய தேசத்திலே நான் குடியிருக்கிறேன். இந்த பெண்களில் என் மகனுக்கு ஒரு மனைவி தேட வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்கே இருக்கிற ஜனங்களாம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். இந்த விக்கிரக ஆராதனை செய்கிறதான பெண் என் மனைவிக்கு, என் புருஷ என் மகனுக்கு மனைவியே வரக்கூடாது. அதனால நான் குடியிருக்கிறதான தேசத்தில் அங்கிருந்து ஒரு நல்ல பெண்ணை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு பேசலாம். இந்த 24 முழுவதும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 67 இருக்கிறது இல்லையா? 67 இந்த 67 பார்க்கும் பொழுது ஈசாக்கு பெண் கொண்ட சம்பவத்தை மட்டுமே இந்த அதிகாரம் ஃபுல்லா பேசுது. இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஆபிரகாம் ஈசாக்கு பெண் கொள்ளுகிறதான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஈசாக்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ண மாதிரி ஒண்ணுமே தெரியல. ஈசாக்கு உனக்கு எப்படி பொண்ணு பார்க்கலாம், உன் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாமா, உன் கலருக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாமா, எவ்வளவு குண்டா பார்க்கலாம், எவ்வளவு ஒல்லியா பார்க்கலாம், ஏதாவது கன்சல்ட் பண்ணானா? ஒன்னும் கன்சல்ட் பண்ணல. ஆபிரகாம் ஈசாக்கு கிட்ட வந்து எதுவும் கன்சல்ட் பண்ண மாதிரி தெரியல. அவனுடைய சஜஷன் ஒண்ணுமே கேட்கல. ஆபிரகாம் வந்து எந்த சஜஷனும் கேட்கல. நேராக தன்னுடைய பக்தியுள்ள வேலைக்காரன், நம்பகமான வேலைக்காரன், தேவ பக்தி உள்ளவன், கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிறவன் அந்த எலியாசர், அவனை மட்டும் கூப்பிட்டு அவன்கிட்ட சொல்றான், என் மகனுக்கு நீ பெண் பார்க்கணும், எங்க போய் பாரு, அதை மட்டும் சொல்றான். ஏன்னா அவன் குடியிருக்கிற அந்த தேசத்தில் இருக்கிற பெண்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், அதனால் அதை மட்டும் தவிர்க்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்தினாலே அவன் ஒரு சின்ன நிபந்தனை மட்டும் சொன்னான், அங்க போய் பாரு சொல்லிவிட்டு இந்த ஈசாக்கு நடத்தல எந்த கன்சல்ட்டும் பண்ணவே இல்லை. அதை குறித்து எதுவுமே அவன் கேட்கவும் இல்லை. ஈசாக்கு ஒன்றும் சொல்லல. சரி, இவன் தான் கேட்கல. கிளம்பும் பொழுது இந்த எலியாசர் ஆகியும் வந்து, அப்பா உங்க அப்பா உனக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கிறாரு, எப்படி நான் பார்க்கலாம்? எலியாசர் வந்து கன்சல்ட் பண்ணாரா? எலியாசர் வந்து கன்சல்ட் பண்ணல இல்லையா? நீ உனக்கு எப்படி பார்க்கணும் சொல்லு, நீ என்ன விருப்பப்படுற சொல்லு. எலியாசர் வந்து கன்சல்ட் பண்ணல. இவர் சொன்னான், ஆபிரகாம் சொன்னான், அதை கேட்டு எலியாசர் புறப்பட்டு போய்விட்டான். இப்ப இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவருடைய வாழ்க்கை இல்லையா, அவனுக்கு ஒரு திருமணம் நடக்கிறது, ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை. அந்த முக்கியமான ஒரு சூழ்நிலையில் அவன் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை தெரியப்படுத்தல. தன் தகப்பன் இடத்துல போய் சண்டை போடல. என்னப்பா என்ன கேட்காம எதுக்கு நீங்க இப்படி அனுப்புனீங்க என்று ஆபிரகாம் இடத்துல போய் சண்டை போடல. அல்லது எலியாசர் இடத்துலையும் போய் சண்டை போடல. அவன் பேசாம இருக்கிறான். இந்த சீன்ல முக்கியமானவன் இந்த ஈசாக்கு. ஆனால் அவன் எந்த விதத்திலையும் எதையுமே ஒன்றும் பேசாமல் அமைதியா இருக்கிறான். இது எதை குறிக்கிறது என்றால், இவன் இந்த ஈசாக்கு சிறுவயது முதற்கொண்டே தேவ பக்தியாய் அவன் வளர்ந்தவன். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல கேரக்டர் உள்ளதான நபர்கள் வேதத்தில் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணத்தக்கதான ஒரு சிலரை மட்டும் பார்க்க முடியும். நல்ல கேரக்டர் உள்ளவங்க, சரியான வாழ்க்கை, சரியான ஒரு சுபாவங்கள் உள்ளவர்கள், இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை மட்டும் பைபிளில் பார்க்க முடியும். அதுல ஈசாக்கும் ஒருவன். அந்த காலத்தில் அவனுடைய தகப்பனாக இருந்த ஆபிரகாமுக்கு பல மனைவிகள் இருந்துச்சு. ஈசாக்கு கடைசி வரைக்கும் ஒரே மனைவி தான். அந்த நாட்களில் பல மனைவிகள் இருந்தாலும் தவறாக சொல்லப்படல. ஆனால் அந்த காலத்தில் ஈசாக்கு ஒரே மனைவியோடு அவன் கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்கிறான். ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலேயும் தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவன். கர்த்தருக்கு முன்பாகவும் சரி, மனுஷருக்கு முன்பாகவும் சரி, அவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். சரியான ஒரு நற்குணசாலியவன், தேவ பக்தி உள்ளவன். சிறுவயது முதற்கொண்டே பெற்றோருக்கு முன்பாகவும் சரி, கர்த்தருக்கு முன்பதாகவும் சரி, எல்லாவற்றிலேயும் அவன் செம்மையாய் வாழ்ந்தவன். கர்த்தர் ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் ஏக சுதனும் நேசகுமாரனுமாய் இருக்கிற ஈசாக்கை மோரியா தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு போய் நான் காண்பிக்க மலைகளில் ஒன்றிலே அவனை எனக்கு என்று தகன பலியாக செலுத்துன்னு சொன்னார். சொன்ன பொழுது இவன் புறப்பட்டு போகிறான், இன்னசென்டா போறான். போகிற வழியிலே பாருங்கள், தன் தகப்பன் பலி செலுத்த போகும்பொழுது என்னெல்லாம் கொண்டு போவான்றது அவனுக்கு அத்துப்படியா தெரியும். எதெல்லாம் கொண்டு போவார்? இவன் புறப்பட்டு போகிறான், பலி செலுத்த போகும்பொழுது போகிறான். அக்கினி இருக்கிறது, விறகு இருக்கிறது, கத்தி இருக்கிறது. ஆனால் பலிக்கான ஆடு மாத்திரம் ஆபிரகாம் எடுத்து செல்ல. அதை கவனிக்கிறவன் நிதானமா கேட்கிறான், அப்பா இந்த நேரத்திலும் பலிக்கான ஆடு எங்க? தகப்பனே ஆடு எங்க? அப்ப பாருங்க, அந்த சின்ன வயசுல தேவ பக்திக்குரிய காலத்தில் அவ்வளவு அப்செட் பண்ணி வச்சிருக்கிறான். அவன் சின்ன வயது உள்ளவன். அப்போ அப்ப அந்த சின்ன வயதா இருக்கும் பொழுது அவன் விளையாட்டுத்தனமாய் வேறு காரியத்தில் இல்ல. தன் தகப்பன் ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கிறான். தன் தகப்பன் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். தன் தகப்பன் கர்த்தருக்கு எப்பொழுது பலி செலுத்துகிறவனாய் இருக்கிறான். இதை நல்ல கீன நோட் பண்ணி, அதை நல்லா அப்சர்வ் பண்ணி, பலி செலுத்த செல்லுகிறவர்கள் எதையெல்லாம் எடுத்து செல்வாங்க, என்ன செய்வாங்க என்கிற காரியத்தில் தரவருகிறான். அப்ப போற வழி இன்னசென்டா கேட்கிறான். ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இவனும் இன்னசென்டா போறான். ஆனா அங்க போய் பலிபீடம் கட்டப்படுகிறது, ஏதோ நடக்க போதும் ஈசாக்கு பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் ஆபிரகாம் இவனை பிடித்து பலிபீடத்தில் வைக்கிறான். ஈசாக்கு அந்த நேரத்திலே நினைச்ச தப்பிச்சு ஓடி இருந்தா ஓட ட்ரை பண்ணிருக்கலாம், இல்ல தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சிருந்தா தப்பிச்சு ஓட போயிருக்கலாம். ஆனால் ஈசாக்கு ஒண்ணுமே செய்யல. ஆபிரகாமுக்கு தெரியும் கர்த்தர் தன்னோடு பேசினாருன்னு, ஆனா ஈசாக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஈசாக்கு அந்த ஸ்டேஜ், அந்த சின்ன வயதா இருக்கும் பொழுது அவ்வளவு தூரம் தேவ பக்தியிலே வளர்ந்தவன். என் தகப்பன் கர்த்தரை ஆராதிக்கிறவர், என் தகப்பன் கர்த்தருடைய குரலை கேட்கிறவர், என் தகப்பன் எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும், என் தகப்பன் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன், அப்ப எல்லாமே சரியா இருக்கு. இதை குறித்து அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆகியனால் அந்த இடத்துல அவன் எந்த முரண்டு பிடிக்கல, அதிலிருந்து தப்பித்து ஓடுவதற்கு முயற்சி செய்யல. தன் தகப்பன் தேவ பக்தியாய் நடந்து கொள்கிற எல்லா விஷயத்திலும் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறவனாகவே தன்னுடைய வாழ்க்கை சின்ன வயசுல அவன் இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, சின்ன வயதிலிருந்து அந்த தேவ பக்தி அவனுக்குள் ஊறி போயிருந்தது. அப்படிப்பட்டதான நிலைமையில் அவன் வளர்க்கப்பட்டவன். இப்படி வளர்ந்ததான ஈசாக்கு இப்பொழுது திருமண வயது, இப்போ திருமண வயது அதாவது ஜாஸ்தி தான், ஏறக்குறைய 40 வயது இப்ப அவனுக்கு. அப்ப 40 வயதா இருக்கும் பொழுது அவனுக்கு திருமணம் நடக்கிறது. அந்த சூழ்நிலையிலே அவன் கர்த்தரை முழுக்க 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 சார்ந்திருக்கிறான். என் தகப்பன் எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும். அவன் யாரை நம்பியிருக்கிறான்? அந்த தகப்பனுடைய தேவனாகிய கர்த்தரை நம்பியிருக்கிறான். என் தகப்பனை இந்த ஆண்டவர் சரியா இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். ஆகினால் இந்த காரியத்திலும் என் தகப்பன் ஒரு காரியத்தை செய்தால் அதிலையும் கர்த்தர் அவரை நடத்துவார். என் தகப்பன் ஒரு பக்தியுள்ள வேலைக்காரனை கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறார். அந்த வேலைக்காரன் போகும் பொழுது அங்கேயும் என் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த வேலைக்காரனையும் சரியான விதத்தில் நடத்துவார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவனுக்கு கர்த்தர் பேரில் ஒரு ஆழமான விசுவாசம் இருந்துச்சு. இந்த தெய்வம் எனக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டார், இந்த தெய்வம் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார், நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருபோதும் எனக்கு தப்பான ஒரு காரியத்தை கொடுத்து விட மாட்டார், நான் ஆராதிக்கிற கர்த்தர் எல்லாவற்றிலையும் சரியாய் செய்வார், அவர் ஒருபோதும் தப்பு செய்ய மாட்டார். இதில் அவனுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, ஆழமான ஒரு நம்பிக்கை இந்த ஈசாக்கு இருந்தது. சொல்ல போனால் ஈசாக்கு ஒரு விசுவாச மனுஷன். கர்த்தர் பேரிலே 100% அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு. அதனாலே அவன் எந்த நிபந்தனையும் வைக்கல, அதனால அவன் டிஸ்டர்ப் ஆகல, எந்த நிபந்தனையுமே வைக்கல, அவன் டிஸ்டர்ப் ஆகவே இல்லை. கர்த்தர் செய்தால் செம்மையாயிருக்கும். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று தெரியும், கர்த்தர் நம்மை 100% ஆசீர்வதிக்கினா நாம் டோட்டலா கர்த்தருக்கு டிபெண்டா நம்ம இருக்கணும். 100% அவர் நமக்கு 100% நமக்கு கொடுக்கணும் எதிர்பார்க்கிறோம். நாம 100% நம்ம ஈல் பண்ணணும் அவருக்கு. 100% நம்ம அவருக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அவர்கிட்ட 100% எதிர்பார்க்க நம்ம 50% வாழக்கூடாது. புரியுதுங்களா? எப்பவுமே ஆவிக்குரிய காரியத்தை சொல்றேன், கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நாம் எதை கொடுக்கிறோம் அதுதான் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நமக்கு 100% வேணும் நினைக்கிறோம், நம்ம எத்தனை பர்சன்ட் அவருக்கு நம்மள கொடுக்கிறோம்? இல்ல, இதுதான் முக்கியம். அப்ப நம்மை 100% அவருக்கு கொடுத்தால் அவரும் ஆசீர்வாதத்தை 100% ரிட்டர்ன்ஸ் நமக்கு கண்டிப்பா கொடுப்பார். இதுதான் காரியம். அப்ப ஈசாக்கினுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா 100% ஆண்டவரை அவன் நம்பி இருந்தான், 100% அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான், 100% தன்னை அவன் ஆண்டவருக்கு விட்டு கொடுத்திருந்தான், 100% அவரையே அவன் முழுக்க முழுக்க நம்பியிருந்தான். அவர் எதை செய்தாலும் அது சரியாயிருக்கும். என் ஆண்டவர் எதை செய்தாலும் அதில் தவறு இருக்காது. என் ஆண்டவர் எனக்கு கொடுப்பது தி பெஸ்ட் தான், என் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், அவர் தவறு செய்ய மாட்டார். இப்படி 100% கர்த்தர் பேரில் அவனுக்கு ஒரு விசுவாசம் ஆழமாயிருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு டோட்டல் அவர் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். என்னைக்குமே கர்த்தர் விசுவாசிக்கிற ஜனங்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். அவரையே முற்றிலுமாய் முற்றிலுமாய் விட்டு கொடுத்து அவரையே நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் எந்த விதத்திலையும் கர்த்தர் அவர்களை கைவிடுகிறது கிடையாது. அப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காரியம் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், 100% ஆண்டவருக்கு அவர் எப்படியும் எனக்கு சரியானதை செய்வார், தவறு செய்ய மாட்டார் என்கிறதிலே 100% நம்ம அவர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். அப்பதான் கர்த்தர் நமக்கு பேசிக்க நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வதிக்க முடியும். அதனால இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்து ஃபர்ஸ்ட் நல்ல பிக்சரை டெவலப் பண்ணுங்க. என் கர்த்தரை நான் கண்ணை மூடிட்டு அவர் சொல்றதெல்லாம் செய்யலாம். அவர் என்ன சொன்னாலும் அதற்கு கேள்வி கேட்காமல் நான் கீழ்ப்படியணும். அவர் என்ன சொன்னாலும் அதை செய்வதில் எனக்கு தீங்கு வரவே வராது. அவர் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் குறைஞ்சு போகவே மாட்டேன். பைபிள் அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம தாழ்ச்சி அடைவது கிடையாது. அந்த ஒரு அர்ப்பணிப்போடு வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் காரியம் 100% ஈல்டிங், கம்ப்ளீட்டா தன்னை ஆண்டவருக்கு விட்டு கொடுத்ததான ஒரு மனுஷன். அதனாலதான் அவன் அந்த திருமண காரியத்திலே அவன் எந்த குவஸ்டியூன் ரைஸ் பண்ணாம அவன் கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்து அவன் பொறுமையோடு காத்து கொண்டிருந்தான். இரண்டாவது காரியம், இவனுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் எப்படி அவனை ஆசீர்வதிக்க சித்தமாகிறார், அது 24 63 வசனத்தை வாசிக்கலாம்.
ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள்.
சரி போதும். ஈசாக்கு சாயங்காலத்திலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். இரண்டாவது ஈசாக்குடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த இரண்டாவது காரியம் தியானம் பண்ணுகிற ஒரு அனுபவம் அவனுக்கு இருந்துச்சு. தியானம் பண்ண புறப்பட்டான். இன்னைக்கு நம்ம சொல்றோம் வேதத்தை தியானிக்கணும் இல்லையா, ஆனா ஈசாக்குடைய நாட்கள்ல பைபிளே கிடையாது, பைபிளே கிடையாது, பைபிள் இல்லாத காலம் அது. அந்த பைபிள் இல்லாத காலத்தில் இந்த ஈசாக்கு சாயங்காலம் ஆச்சுன்னா அவனுக்கு ஒரு வழக்கம், வெளியே தனியே புறப்பட்டு போய் தனிமையாய் கர்த்தரை தியானிக்கிறான். தனிமையாக தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறான், வெளியில போய் விடுகிறான், வீட்டை விட்டு ஜனங்களை விட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு தனிமையாய் போய் கர்த்தரையே தியானிக்கிறான். அப்ப அவனுடைய நினைவுகள் பார்த்தீங்கன்னா கர்த்தரால் நிறைந்திருக்கிறது. தியானிக்கிற மனுஷன், இன்னைக்கு நம்ம தியானிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஈஸி, நமக்கு அதுக்கான டூல் இருக்குது, நம்ம கர்த்தரை தியானிக்கிறதுக்கான டூல் நமக்கு இருக்குது. என்ன? அதான் பைபிள். அவரை தியானிக்கிறதுக்கு எப்படி தியானிக்கிறது, அவர் எப்படிப்பட்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கான ஒரு புக் நம்ம கையில கர்த்தர் கொடுத்துட்டாரு. இந்த வேத புத்தகத்தை வாசித்து கர்த்தரை நம்ம தியானிக்க முடியும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சுலபமா இருக்கணும். ஆனால் அந்த நாட்களில் யோசித்து பார்த்தால் இப்படி பைபிளும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த ஈசாக்கு சாயங்காலத்திலே தனிமையாய் புறப்பட்டு சென்று தியானிக்கிறவனாக இருந்தான். கர்த்தரையே நினைச்சு உட்கார்ந்து இருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவனுக்கு பெண் பார்க்கிறதுக்காக எலியாசர் போயிருக்கிறார். சாதாரணமான ஒரு மனுஷன் அந்த நேரத்தை எதை தியானிச்சுட்டு இருப்பான்? ஒரு உலக மனுஷன், பொண்ணதான் தியானிச்சுட்டு இருப்பான். ஆண்டவரே பொண்ணை கொடு, நல்ல பொண்ண கூட, ஆண்டவரே நல்ல பொண்ண கூட, அதான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ஈசாக்குடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவன் சூழ்நிலை அவனுக்கு அப்படி இருந்தாலும் அவனுடைய மைண்ட் பாத்தீங்கன்னா தோட்டல கத்தர் மேல பதிஞ்சிருந்துச்சு. அதுதான் அவனுடைய ஸ்பெஷாலிட்டி. இது ஒரு என்னைக்குமே சொல்றேன், இப்ப ரீசெண்டா திருமண மாற்று ஆற்றல் இங்க இருக்கிறீங்க, உங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. அந்த திருமணம் பேச்செல்லாம் நடந்த பொழுது என்ன டென்ஷன்ல இருந்தீங்க, என்ன ஜபத்தில் இருந்தீங்க, என்னத்துக்கு என்ன ஜபிச்சீங்க, என்ன டென்ஷன்ல இருந்தீங்க, என்ன பண்ணீங்க, உங்களுக்கே தெரியும். அப்ப அந்த நேரத்தில் உங்களுடைய ஜபம் எல்லாம் டென்ஷன் தான், காரியம் எல்லாம் குழப்பம் தான், ஜபிக்க வராது, பைபிள் படிக்க வராது, கத்திர தேட எல்லாமே எங்க போனாலும் சுத்தி சுத்தி அங்கதான் வந்து நிற்கும். இல்ல அப்படிதான் டென்ஷன்ல போராடி இருந்திருப்பீங்க. ஏன்னா இப்ப நான் சொன்னது நான் ஏன் எனக்கு சிரிப்பு வந்ததுன்னா அதுல வேற ஒரு உள்நோக்கம் இருக்குது. சிலருடைய ஜபத்தை எல்லாம் அதுக்காக சொல்றேன். எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், இப்படி ஒரு டென்ஷன் எல்லாருக்கும் வரும். ஆனா அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த ஈசாக்கு பொண்ணு எப்படி இருப்பாளோ, வெள்ளையா இருப்பாளோ, கருப்பா இருப்பாளோ, உயரமா இருப்பாளோ, குள்ளமா இருப்பாளோ, குண்டா இருப்பாளோ, எதுவுமே அவனுக்கு காரியம் இல்லை. அவன் கர்த்தரை தியானிக்க போனான்னு போட்டிருக்கு. இல்ல பெண்ணை தியானிக்கல, அவன் எதை தியானிச்சான்? கர்த்தரை தியானிச்சான். பொண்ணை தியானிக்கல, தன் பெண் தனக்கு வரப்போற மணமகள் மனைவி எப்படி இருப்பான் அவன் தியானிக்கல, கர்த்தரை தியானித்தான். அதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய தியானம் கர்த்தராக இருக்கணும். நமக்கு சூழ்நிலைகள் நமக்கு எப்படியோ எத்தனைகள் நம்ம கடந்து போனாலும் சரி, அதை தாண்டி நம்முடைய இருதயம் கர்த்தரை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆமென். அதுதான் முக்கியம். அதை தாண்டி நம்முடைய தியானம் கர்த்தரிட்ட போகும், அதை தாண்டி போகும். இது ஒரு பெரிய காரியம். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு இந்த தியானம் என்பது முக்கியம். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், பைபிள்ல இதை தியானிக்கிறவர்களை கர்த்தர் விசேஷம் ஆசீர்வதிக்கிறார். தெரியுமா உங்களுக்கு, தியானிக்கிறவர்களை கர்த்தர் விசேஷம் ஆசீர்வதிக்கிறார். முதல் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும், பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரான இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செழுமையா இருப்பான், அவன் செய்யறதெல்லாம் அவனுக்கு வாய்க்கும். இதுக்கு என்ன ரீசன்? தியானிக்கிற ஒரு அனுபவம், பிரியமாய் கர்த்தர் பேர்ல பிரியமாய் இருந்து அவரை தியானிக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் போதும், நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன். கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதிக்கிறார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேத வசனத்திலே நீங்கள் அதிக தியானம் செலுத்துங்கள். வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஏன் உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கிறார் தெரியுமா? இந்த வசனம் என்பது ஒரு சாதாரண ஒரு புத்தகம் அல்ல. வேத புத்தகம் என்பது உலகத்தில் இருக்கிற எந்த புத்தகத்தோடும் ஒப்பிடத்தக்கதல்ல. வேத வசனம் எதை குறிக்கிறது? வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 1:14.
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும்
சத்தியத்தினாலும்
நிறைந்தவராய்
நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது.
அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாக உருவெடுத்தது, அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது, அந்த வார்த்தை தேவனுடைய மகிமையை சுமந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த வார்த்தை என்பது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். வேத வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, வேத வசனத்தை நீங்கள் சிந்தித்து அதை உங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் நிரம்பி விடுகிறார். புரியுதா? வசனம்ன்றது ஜஸ்ட் ஒரு புக்கு கிடையாது. பைபிள்ங்கிறது சாதாரண புத்தகம் அல்லது உலகத்தில் இருக்கிற எல்லாமே சாதாரண புத்தகங்கள், ஆனா பைபிள் மட்டும் சாதாரணமான புத்தகம் அல்ல. ஒவ்வொரு எழுத்திலும் ஜீவன் இருக்கிறது, ஒவ்வொரு எழுத்தும் ஜீவன் உள்ளது, அந்த எழுத்துக்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த வசனங்கள் நமக்குள்ளே போக போக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே போகிறார். புரிதலா? பைபிள் வசனம் அதுதான். இப்ப இந்த வேத வசனம் நமக்குள் போக போக கிறிஸ்துவை நாம் அதிகமாய் உடையவர்களாய் நாம் மாறுகிறோம். என்னைக்குமே சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே வசன தியானம் ரொம்ப முக்கியம். வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். சாதாரணமான ஒரு ரீடிங் கிடையாது, ஆழ்ந்து வாசிக்கணும், ஆழ்ந்து தியானிக்கணும். படித்ததை நிதானமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளணும். அப்படி நீங்க செய்யும் பொழுது சொல்லுகிறேன், நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நல்ல ரிசல்ட் கொடுப்பார், 100% ரிசல்ட் கொடுப்பார். பாருங்க, அதுக்கு வேதத்தில் ஒரு நல்ல உதாரணத்தை காட்டுறோம். பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17:11 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:11.
அந்த பட்டணத்தார்
அந்த பட்டணத்தார்
மனோவாஞ்சையாய்
மனோவாஞ்சையாய்
வசனத்தை ஏற்றுக்கொண்டு
வசனத்தை ஏற்றுக்கொண்டு
காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று
காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று
தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால்
தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால்
தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும்
தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும்
நற்குணசாலிகளாயிருந்தார்கள்
நற்குணசாலிகளாயிருந்தார்கள் இல்லையா. இந்த பட்டணத்தார் யார்? இவங்க பெரோயா பட்டணத்தார். இவங்க மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்களாம். சபைக்கு போனாங்க, பிரசங்கத்தை வாஞ்சையோடு கேட்டு ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டதோடு நிறுத்திக் கொள்ளாமல் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து தினந்தோறும் அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. தினந்தோறும் ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. இன்னைக்கு காலையில் நீங்க தாகம் உள்ளவன் அப்படின்னு ஒரு செய்தி நம்ம கேட்டோம். நம்ம தாகமா இருக்கணும், இந்த தாகமா இருக்க வேண்டும் என்று ஒரு செய்தி கேட்டுட்டு அதோடு அவங்க காரியத்தை முடிச்சுக்கல. ஓ, தாகமா இருந்தால் இப்படி நடக்குமா? அப்ப பைபிள்ல வேற யாரெல்லாம் தாகமா இருந்தாங்க? வீட்டுக்கு போனாங்க, வேற யாரெல்லாம் தாகமா இருந்தாங்க? தாகமா கத்தரை தேடினாங்க, தேடினாங்க. யாரெல்லாம்? தாவீது கத்தரை தாகமாய் தேடினான், யோசேப்பு கத்தரை தாகத்தோடு தேடினான். யார் யாரெல்லாம் கத்தரை தாகத்தோடு தேடினாங்க? அவங்க லைஃப் எல்லாம் திரட்டினாங்க. ஒரு நாள் தாவீதை பத்தி தியானிச்சாங்க, ஒரு நாள் யோசேப்பு பத்தி தியானிச்சாங்க, ஒரு நாள் பேதுருவை பத்தி தியானிச்சாங்க. ஒவ்வொருத்தர் யாரெல்லாம் கத்தரை தாகத்தோடு தேடினார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் கத்தர் என்ன செய்தார்? தியானிச்சாங்க, தியானிச்சாங்க. அதில் இருக்கிற நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. பவுல் தாகத்தோடு கத்தரை தேடினான். எனக்கு லாபமா இருந்தவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு என்று நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமா எண்ணுகிறேன். எப்படி ஒரு சகையு தனக்கு லாபமா இருந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் விட்டானோ அதே போல பவுல் செஞ்சார். எனக்கு லாபமா இருந்தவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு என்று நஷ்டம் என்று விட்ட பவுலுடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. அப்ப ஒரு செய்தியை கேட்டால் அதோடு அவங்க நிறுத்திக்கல, தியானிச்சாங்க, தியானிச்சாங்க. அது சம்பந்தமாய் பைபிள் ஃபுல்லா இருக்கிற காரியத்தை அவங்க தியானிக்கும் பொழுது அது தியானமாய் மட்டும் இல்ல, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. தெசலோனிக்கையில் இருந்தவங்க நல்ல விசுவாசிங்க, அவங்களை விட இவங்க நற்குணசாலிகளாய் மாறி போனாங்க, பெட்டரா இருந்தாங்க. தியானிக்கிறவங்க கண்டிப்பா பெட்டரா மாறுறாங்க. என்னைக்குமே சொல்றேன், லைஃப் பெட்டரா மாற மாற பிளஸ்ஸிங் பெட்டரா இருக்கும். புரியுதா? லைஃபையும் நம்முடைய பிளஸ்ஸிங்கையும் பிரிக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் தனித்தனியா வைக்கவே முடியாது, ரெண்டும் பேரலா தான் போகும். வாழ்க்கை எப்படியோ ஆசீர்வாதம் அப்படித்தான் இருக்கும். நம்ம கர்த்தரை தேடுறது எப்படியோ அப்படித்தான் நம்முடைய காரியங்கள் இருக்கும். நம்ம எப்படி கர்த்தருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறோமோ அப்படிதான் அங்கிருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். எல்லாமே கர்த்தர் நம்முடைய லைஃப வச்சுதான் நம்மளை நடத்துறாரு. ரொம்ப முக்கியம். இதுல இதெல்லாம் மறக்க கூடாத ஒரு கான்செப்ட். இதெல்லாம் நீங்க என்னைக்குமே சொல்ற யாராவது வந்து ஒரே ஆசீர்வாதமா சொன்னா ஒருபோதும் நம்பாதீங்க. ஆசீர்வாதம் 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 ஒன்னும் நடக்காது. உங்க வாழ்க்கையை வைத்துத்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். வாழ்க்கையை வைக்காமல் வருகிற ஆசீர்வாதம் உங்களை நரகத்தில் கொண்டு போய் விட்டுரும். தெரியுமா? நம்ம எப்படி வேணாலும் இருப்போம், ஆனா நமக்கு ஆசீர்வாதம் வரணும்னு ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சு வச்சுங்க, கர்த்தர் அப்படி செஞ்சாருன்னு வச்சுங்க, டெஃபினட்டா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம். வாழ்க்கையை பேஸ் பண்ணாம வர ஆசீர்வாதம் கண்டிப்பா நம்மளை நரகத்தில் தள்ளிடும். என்னைக்கு வாழ்க்கையோடு பேஸ் பண்ண ஆசீர்வாதம் தான் நம்மளை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கணும். கர்த்தர் எல்லாத்தையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி இருக்கிறார். வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் பிளஸ்ஸிங்ன்றார். கர்த்தரை தேடினாதான் ஒரு நன்மை குறைவுபடாதுன்றார். கர்த்தரை தேடாமையே ஒரு நன்மை குறைவுபடாம உலகத்தில் இருக்கிறாங்களே, இருக்காங்களே, அது என்ன? அது நரகத்துக்கு போற வழி. அது எங்க போகுது? அதான் நரகத்துக்கு போற வழி. கத்தரை தேடாமல் ஒரு நன்மை குறைவில்லாம இருக்கிறாங்களே, அப்படி என்ன நீங்க கேட்டீங்கன்னா அது நரகத்துக்கு போற வழி. அப்ப கத்தர் வந்து லைஃப் பேஸ் பண்ணி தான் நமக்கு கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? நமக்கு இந்த உலகத்திலே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவருக்கு சாதாரண விஷயம், அதை நம்மளை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுல தான் அவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமா இருக்குது. அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் எண்டையும் பேரலாவே கொண்டு போயிட்டு இருக்கிறார். இது நல்ல கவனமா இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ஈசாக்கு தியானித்தான். தியானிக்க தியானிக்க நமக்கு அந்த சுபாவம் வரும். நீங்க நல்லா சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரகசியத்தை சொல்றேன். எந்த ஒரு காரியம் உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமா இருக்குன்னு வச்சுங்க, அதை சார்ந்த வேத வசனங்களை நல்லா தியானிங்க. உங்கள் வாழ்க்கைக்கு இப்படி அத்தனை தெய்வீக சுபாவங்களும் கத்தர்கிட்ட இருக்குது. இப்ப உங்களுக்கு ரொம்ப கோபம் வருதுன்னு வச்சுங்க, நீங்க ஒரு கோபக்கார நபர், சட்டு சட்டு உங்களுக்கு கோபம் வருதுன்னா கத்தர் சொல்றாரு மத்தேயு 11 அதிகாரம் 29 வசனத்தில், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமா இருக்கிறேன், மனத்தாழ்மையா இருக்கிறேன், என்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்க, நான் சொல்லித்தரேன். என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனை விஷயங்களும் இயேசு கிறிஸ்து என்ற ஒரே நபருடைய வாழ்க்கையில் இருக்குது. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனை விஷயமும் ஒரே நபருக்குள்ள அடங்கிடுச்சு. எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ற ஒரே நபருக்குள் எல்லாமே அடங்கிடுச்சு. அதற்கு அப்பாற்பட்டு பல தேவ மனுஷர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, தியானிக்க தியானிக்க உங்கள் வாழ்க்கையிலே அந்த சுபாவங்கள் உங்களுக்குள் பெருகும். வாழ்க்கை மாற்றப்படுகிறது ஏற்ற ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து நீங்கள் வாசித்து தியானிக்க தியானிக்க எதை தியானிக்கிறீர்களோ நீங்கள் அப்படியே மாறி போவீர்கள். உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் ஒரு பிரச்சனையா? பரிசுத்தமா இருந்தவர்களுடைய வாழ்க்கை பரிசுத்தத்தை குறித்த வேத வசனங்கள் ஒரு 10 உட்கார்ந்து தியானிச்சு பாருங்க, சேஞ்ச் ஆயிடுவீங்க. உங்கள் இருதயம் கடினமா இருக்குதா? வேதத்தில் லகுவாய் ஜெபித்தவங்க, இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சவங்க, அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் நல்லா பாருங்க, தியானிச்சு பாருங்க, உங்கள் இருதயம் மாறும். கர்த்தரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அப்படியே நீங்க மாறிடுவீங்க. புரியுதா? கர்த்தரை நீங்க எப்படி பார்க்கறீங்க அப்படியே நீங்க மாறுவீங்க. அவரிடத்தில் காணப்படுகிற தெய்வீக சுபாவங்களை தியானிக்கும் பொழுது நமக்குள் தானா நமக்குள்ள வந்து சேர்ந்துடும். அதுக்குதான் நம்ம ஆண்டவருக்கு அதை எங்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். என்ன தியானிச்சீங்கன்னா தானா அது நீங்க உங்களுக்குள்ள வந்துருங்கிறார். இதுதான் கர்த்தருடைய காரியம். ஆகினால் தேவ பிள்ளைகள் வசனத்தை நிறைய தியானிக்கும் பொழுது நமக்குள் ஒரு மாற்றங்கள் வருகிறது, தெய்வீக சுபாவங்கள் வருகிறது. அந்த மாற்றங்கள் தான் ஆசீர்வாதத்தை நமக்கு நிர்ணயிக்குது. அதான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் பிளஸிங் சொன்னேன். அப்ப அந்த வாழ்க்கை மாற்றம் வரும்பொழுது ஆசீர்வாதமும் தானா நம்ம லைஃப்ல வந்து சேர்ந்துருது. அதனால இந்த நாட்களில் சொல்லுகிறேன், வேத தியானத்தை அதிகமாக்குங்கள். வசனத்தை தியானிக்கும் பொழுது விசுவாசம் பெருகும். இங்கிலாந்து தேசத்திலே 18 ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லி ஒரு சிறந்த பரிசுத்தவான் இருந்தார். அவரை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன் பல மடங்கு. அவர் ஒரு சிறந்த ஜெப மனுஷன், விசுவாச வீரன், அவர் ஒரு விசுவாசத்தின் அப்போஸ்தலன். எந்த ஒரு தேவையும் கத்தரிடத்தில் தவிர வேறு யாரிடத்தில் அவர் சொன்னது கிடையாது, எதையும் கேட்டது கிடையாது. முழுக்க முழுக்க கத்தரையே நம்பி கத்தருக்காகவே வாழ்ந்த ஒரு மனுஷன், வெற்றிகரமான ஒரு ஊழியத்தை செய்த மனுஷன், 10,000 அதிகமான அனாதை பிள்ளைகளை பராமரித்த ஒரு சிறந்த பரிசுத்தவானவர் ஜார்ஜ் முல்லர். அவ்வளவு ஒரு டைட் ஷெடியூல் உள்ளவருடைய வாழ்க்கையிலே 100 மேலாக வேதாகமத்தை முழுவதும் அவர் படிச்சிருக்கிறார். 100 மேல வேதாகம் முழுமை அவர் படித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஒரு ஜெப ஆவியிலே நிறைந்த மனுஷன். அவர் எங்க போனாலும், டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும், தன்னுடைய நண்பர்களோடு ஊழியத்திலே நண்பர்களோடு டிராவல் பண்ணும் பொழுதும் ஒவ்வொரு 4 அடுத்து வருகிற 1 ஜெபிப்பாராம். அந்த வாழ்க்கையில ஜெபத்தை பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பாராம். ஒரு நாளைக்கு நம்ம அதிகமா ஜெபிச்சா அடுத்த 10 நம்ம ஜெபிக்கிறது இல்லை. அந்த ஒரு நாள் அன்னைக்கு நல்லா ஜெபிச்சுட்டு அதை வச்சுட்டு ஒரு 10 ஓட்டிடுறது, அது அப்படி கிடையாது. ஒரு 4 அடுத்த 1 ஜெபத்தில் செலவிடுவாராம். அவர் நண்பர்களோடு பிரயாணம் பண்ணி கொண்டிருப்பானா, ஆனால் அவருடைய கவனம் டைம்லயே இருக்குமா? ஒரு 4 ஊழியத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டே போனாலும் அடுத்த அந்த டைம் இந்த 4 முடிஞ்சோட டக்குனு கையை காமிச்சிருவாராம். எல்லாம் அமைதியாயிடும். தன்னிடத்தில் ஒரு புத்தகம் வைத்திருப்பார், அதில் ஜப குறிப்புகள் எல்லாம் எழுதி வச்சிருப்பார். அதை திறந்து வைத்துக் கொண்டு அதில் எழுதப்பட்ட குறிப்புகள் யார் யாரெல்லாம் ஜப குறிப்பு சொன்னார்களோ அதற்காக பாரத்தோடு ஜபிக்க ஆரம்பிச்சிருவார். 1 அது ஜபம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அதன் பிறகுதான் பேச ஆரம்பிப்பார். இப்படி அவருக்குள்ள ஒரு ஜெப ஆவி இருந்துச்சு. விசுவாசத்தில் சிறந்து விளங்கினார். அதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, வேதத்தை அதிகமாய் தியானிக்க ஒரு மனுஷன். நீங்க ஜெபிக்கணும்னா நல்லா ஜெபிக்கணுமா? உங்களுக்கு ஆசை இருக்குதா? ஜெபிக்க முடியலையா? பைபிள் நல்லா படிங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பைபிள் படிக்கும் பொழுது தேவ வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது. நம்முடைய ஜெபத்திற்கு மெயின் தடை என்ன தெரியுமா? நமக்குள் காணப்படுகிற குறைவுகள். அதுதான் தேவ சமூகத்தில் நம்மளை நிற்க முடியாதபடி செய்யுது. அப்ப வேதத்தை நீங்கள் வாசித்து தியானிக்கும் பொழுது அந்த வசனங்கள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அப்ப அந்த பரிசுத்த வாழ்க்கை நமக்குள்ள பரிசுத்தம் இருதயத்தில் உண்டாகும் பொழுது தேவ சமூகத்தில் நம்மளால் சந்தோஷமா போய் நிற்க முடியும். தேவ பிரசங்கத்தில் ஒரு செகண்ட்ல தேவ சமூகத்தினுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். தேவ சமூகம் இல்லாம இருக்குதே அப்படின்ற பேச்சுக்கு இடமே இருக்காது. எந்த நேரத்தில் எப்ப வேணாலும் உங்களால அழகா தேவ சமூகத்தோடு உங்களால ஜெபிக்க முடியும். அதுக்கு நீங்க சத்தம் போட தேவையில்லை, பெருசா கத்தருக்கு தேவையில்லை, முழங்கால் பட தேவையில்லை. அழகா அப்படி நின்னையினால தேவ சமூகங்கள் மூடும் செய்ய முடியும். நான் அனுபவத்தில் சொல்றேன், ஜஸ்ட் கண்ண தரத்தில் அப்படி நின்னால தேவ சமூகத்தில் உள்ள நுழைய முடியும். முடியும். தேவ வசனம் நம்மை சுத்திகரிக்கும் பொழுது தேவ பிரசனம் நமக்கு தூரமா இருக்காது, ஈஸியா இருக்கும். அப்போ இதெல்லாம் வரும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருகிறது. அந்த வாழ்க்கையிலே மாற்றம் வரும்பொழுதுதான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. புரியுதுனா? எல்லாம் காரியம் இதுதான். அதே போல இங்கிலாந்து தேசத்தில் ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ற ஒரு நல்ல தேவ மனுஷன், அவர் ஒரு அற்புத ஊழியர். அவர் மூலமாக ஏராளமான அற்புதங்கள் நடந்திருக்குது. மறித்தவர்களை மட்டும் அவருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்லுகிறது. 27 பேரை மறித்தவர்களை அவர் உயிரோடு எழுப்பினதாக அவரை குறித்த சரித்திர குறிப்பு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு பெரிய காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் செய்த ஒரு மனுஷன். அப்படிப்பட்டதான அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார், வல்லமையா பயன்படுத்தினார். ஆனா அவருடைய காரியம் என்ன தெரியுமா? எழுத படிக்க கூட அவருக்கு தெரியாத நிலைமையில் இருந்திருக்கிறார். எழுத படிக்க கூட தெரியாத நிலைமையில் தான் படிப்பறிவில்லாத மனுஷன், ஏழ்மையான வறுமை நிலைமையினுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சது. ஆரம்பிச்சு கடைசியில் எங்கேயோ போய் பிளம்பிங் வேலையை கற்றுக்கொண்டு பிளம்பராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சார். சின்ன பையனா இருக்கும்போது உடைச்சு சம்பாதிக்க வேண்டிய நிலைமை, பிளம்பிங் வேலைக்கு போயிருக்கிறார். படிப்பு கிடையாது, ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. அப்படி இருந்த நிலைமையிலே அவரை கர்த்தர் ரட்சித்தார். ரட்சித்தாலும் பைபிள் படிக்கிறதுக்கு எழுத படிக்க தெரியாது. அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது யாராவது சொல்றதான காரியத்தை கேட்டு கேட்டு அவர் அப்படியே கர்த்தரை அறிய ஆரம்பிச்சார். யாராவது தெரிஞ்சவங்க படிக்க தெரிஞ்சவங்க வந்தாங்களா, அவங்க உட்கார வச்சு பைபிள் படிக்க சொல்வாராம், சொல்லி அதை கேட்டுக்குவாராம். அவருக்கு திருமணமாச்சு. அவருடைய மனைவி நல்ல படிப்பாளி, அவருடைய மனைவி வேதாகம கல்லூரியிலே படித்தவள், அவருடைய மனைவி ஒரு சிறந்த பிரசங்கியார், அவருடைய மனைவி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேர்ந்த ஒரு பெண். ஆனா இவருக்கு எழுத படிக்க கூட தெரியாது. ஆனா அவருக்கு பிளைண்டா ஒரு விசுவாசம் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அவருடைய மனைவி மூலமாக தான் அவர் எழுத படிக்கவே கத்துக்கிட்டார். அதன் பிறகு படிக்க அவர்களுக்கு சரளமா படிக்க ஆரம்பிச்ச பிறகு அவர் பைபிளே அவருடைய வாழ்க்கையா இருந்தது. படிப்பாராம், படிப்பாராம், படிப்பாராம். யாராவது அவரை பார்க்கறதுக்கு வந்தாங்கன்னா சொல்லுவாராம், சரி ஒரு மணி நேரம் பைபிள் படிக்கலாமா அப்படின்னு வாராம். யாராவது அவர் பார்க்கறதுக்கு வந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் பைபிள் படிச்ச அப்புறம் பேசுவோமா அப்படின்னு வாராம். உடனே வந்தவங்க ஸ்பிரிச்சுவலான ஆளா இருந்தா ஓகே, இல்லாத ஆள் தான் ஐயோ எதுக்குடா இந்த வம்பி போய் பார்க்க போலாம், ஒரு மணி நேரம் பைபிள் படிக்கணுமேனு சொல்லி வேண்டாத ஆட்கள்லாம் அதோட கட் ஆயிடுவாங்க. இது நல்லது, இப்படி பண்ண ரொம்ப நல்லது. சும்மா வந்து வெட்டி கதை பேசுறவங்கலாம் வரவே மாட்டாங்க. அப்புறம் இப்படிப்பட்ட ஆள்கிட்ட போகவே மாட்டாங்க. இது போனா நம்மளை உட்காரிச்சு பைபிள் படிக்க வச்சிருவாரு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. ஆகையினால இவர் இப்படி ஒரு ஹேபிட் வச்சிருப்பாராம். சரி நம்ம ஒரு மணி நேரம் பைபிள் படிச்சுட்டு அப்புறம் பேசிட்டு போனுவாராம். உட்காந்து அவர் அவளை படிக்க விட்டுட்டு இவர் கேட்டுட்டே இருப்பாராம். இப்படி பைபிள் பைபிள் பைபிள், ஒரே பைபிள் தான் அவருடைய வாழ்க்கை. யாராவது நியூஸ் பேப்பரை தான் எடுத்து கையில் தூக்கிட்டு வந்தா நான் தூக்கி அதை வெளியில் வச்சுட்டு அப்புறம் உள்ள வாங்க வரான். ஏன்னா அவர் நிறைய பொய்கையெல்லாம் எழுதி வச்சிருக்குது, அதுக்கு வெளியில் வச்சுட்டு உள்ளவா அப்படின்னு வர. அந்த அளவுக்கு பைபிளே வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறார். அதனாலதான் அவருக்கு உள்ள விசுவாசம் கர்த்தருக்கு செய்கிறார். இன்னைக்கு சொல்ல வசனத்தை தியானிங்க, சாதாரணமா படிக்காதீங்க, வசனத்தை தியானிங்க. வசனத்தை நீங்க தியானிச்சீங்க உங்க லைஃப்ல அற்புதங்கள் என்பது சாதாரண விஷயம், ஆசீர்வாதங்கள் என்பது சாதாரண விஷயம். வசனம் ஜீவன் உள்ளது. சொல்லிக்கிட்டே போலாம், வசனத்துக்கு ஆதாரம் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு முறை அமெரிக்க தேசத்திலே கென்னத் ஹாகின் என்ற ஒரு நல்ல விசுவாச ஊழியத்தை செய்கிறவர் இருக்கிறார். அவங்க இப்ப அதை வச்சிருக்கிறான்னு தெரியல, ஒரு ஹீலிங் சென்டர் வைத்திருந்திருக்கிறார். அங்க நடந்த ஒரு சம்பவம் அது, யாராவது உடல் நலம் சரியில்லாம வந்துவிட்டால் அவர்களுக்கு சில நாட்கள் சுகமளிக்கும் வேத வசனங்கள், சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆதார வேத வசனங்களை அவங்களுக்கு கொடுத்து படிக்க வைப்பாங்களாம், அல்லது அதை காதல கேட்டுக்கிட்டே இருக்க வைப்பாங்களாம். ஒரு சில நாட்கள் விசுவாசம் வர்ற வர வைக்கும், அந்த வசனத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்வார் ஒரு விசுவாசம் வர்ற வரைக்கும் வைப்பாங்களாம். அப்போ ஒரு முறை ஒரு பெண் படுகாயம் அடைந்த நிலைமையில அங்க கொண்டு வந்தாங்களாம். அவ கார்ல டிராவல் பண்ணி போகும்பொழுது, ஒரு மலைப்பாதையில போகும்பொழுது மேல இருந்து ஒரு பாறை உருண்டு வந்து அவருடைய கார் மேல விழுந்துருச்சு. விழுந்து மல்டிபிள் பிராக்சர், பல இடங்களில எலும்புகள் நொறுங்கி போனது. அப்படிப்பட்ட நிலைமையிலே, மோசமான பாதிக்கப்பட்ட நிலைமையிலே படுத்த படுக்கையாய் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. டாக்டர்ஸ் எவ்வளவு செஞ்சு பார்த்து ஓரளவுக்கு தான் இது பண்ண முடிஞ்சது. கடைசியிலே ஒன்னும் செய்ய முடியாத ரொம்ப மோசமான ஸ்டேஜ். கடைசியில் இங்கே கொண்டு வந்தாங்களாம். கொண்டு வந்த உடனே அந்த பெண்ணுக்கு இவங்க ஜெபிக்கல, அவளை எழுந்து உட்கார முடியாது. ஸ்பைனல் கார்டுலாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, எழுந்து உட்கார முடியாது, படுத்த படுக்கையில் இருந்திருக்கிறாங்க. அந்த பெண்ணை படுக்க வைத்து அந்த ரூம்ல சுகமளிக்கும் வசனங்கள், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், கர்த்தர் செய்கிற அற்புதங்களை குறித்த வசனங்கள் எல்லாம் அந்த ரூம்ல ஒலிபரப்பப்பட்டது. சில நாட்கள் விட்டுட்டாங்க, ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு. அந்த பெண் அந்த வசனங்களையே நைட் அண்டே கேட்டுட்டே இருக்கிறார். திடீரென்று அந்த மாடியில இவங்க யாருமே அந்த பெண்ணுக்கு ஜெபிக்கல, ஒரு வசனம் வரட்டும் விசுவாசம் வரட்டும் விட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த மாடியிலே சத்தம் கேட்டுச்சான், ஓடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சான். எழுந்து போய் பார்த்துருக்கிறாங்க, அந்த ஸ்பைனல் கார்ட்லாம் டேமேஜ் ஆயிருந்த அந்த பெண் எழுந்து கட்டல குதித்து கொண்டிருந்தாலும் இவங்களுக்கு ஆச்சரியம், ஜெபிக்கவே இல்லை, ஆனா அவள் எழுந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி நடந்தது? அவர் சொன்னாலாம், இந்த வசனத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு என்ன கூட ஒரு விசுவாசம் வந்தது, கர்த்தர் என்னை இப்போது சுகமாக்க போகிறார் அப்படின்னு எனக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. ஆண்டவர் இந்த நிமிஷத்தில் என்னை நீங்க சுகமாக்கி எழுந்து நடக்க பண்ண போறீங்க, அதற்காக மக்கள் சோத்திரம் நாடா. விசுவாசத்தோடு சொன்ன உடனே அந்த எலும்புகள் எல்லாம் மறுபடியும் செட் ஆயிடுச்சு அந்த ஸ்பாட்ல. இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன? வசனம். வசனம் நமக்குள்ளே போச்சுன்னா என்ன வேணா நடக்கும். கர்த்தருடைய பைபிள் என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் அப்படியே நடக்கும். அதனால வசனத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்கள், அதுதான் நமக்கு ஜீவன். அதனால இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஸ்மித் விகில்ஸ்வர்த்தெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அந்த வசனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பில்லி கிரகம் அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் ஊழியத்தில் நடந்தது கிடையாது, ஆனால் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, கோடிகளிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரீசன் என்ன தெரியுமா? பைபிள் ரீடிங் தான். அவர் ஒரு முறை ஒரு வேதத்தில் ஒரு பகுதி எடுத்து ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிச்சான்னா கண்டினியூஸா 40 முறை வாசிப்பாராம். ஒரே அதிகாரத்தை 40 முறை ரிப்பீட் பண்ணி வாசிப்பாராம். அவ்வளவு திரும்ப 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 40 முறை வாசிச்சிருந்தா வைப்பாராம். அப்ப அந்த அளவுக்கு வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அதுதான் அந்த ஜீவன் புறப்படுகிறது. அதனால இந்த நாட்களிலே சொல்லுகிறேன், வசனங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் உங்களை அது மறுரூபமாக்கும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதனாலே நீங்கள் ஆசீர்வாதத்திற்குள் நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. அப்ப ரெண்டாவது ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தின் ரகசியம் வசன தியானம் இல்லையா? கர்த்தரை தியானித்தான். முதல் காரியம் கர்த்தரை விசுவாசிக்கிறவனால் தான். ரெண்டாவது கர்த்தரை தியானிக்கிறவனாய் இருந்தான். மூணாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 26 12 வசனத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு செல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன்.
நான் இந்த தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொன்னார். அவன் பெலிஸ்திய தேசத்திற்கு போக நினைக்கிறான். தேசத்தில் பஞ்சம் வருது. அவன் போக நினைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ அந்த எகிப்துக்கெல்லாம் போகாத, இந்த தேசத்தில் இரு, இந்த தேசத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் தான் வாக்கு கொடுத்தார். அந்த தேசத்துல வச்சுதான் அவனுக்கு கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அந்த தேசத்துலதான் ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் கிடைச்சது. மூணாவது அவனுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூழ்நிலைகளை கண்டு அவன் பிரயாணப்பட எத்தனைக்கிறான். பஞ்சத்தை பார்த்து அவன் எகிப்துக்கு போலாமா பெலிஸ்தீன் தேசத்துக்கு போலாமா யோசிக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த தேசத்துல இரு, இங்க வச்சு நான் உன் ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, மூணாவது சூழ்நிலைகளை வச்சு நம்ம மூவ் பண்ணக்கூடாது. கர்த்தர் நமக்கு 100% ரிசல்ட் கொடுக்கிறாருன்னா நம்ம சூழ்நிலைகளினால் நடத்தப்படக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையினால் தேவ சித்தத்திற்குள்ள நம்ம நிக்கணும். புரியுதா? பல நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம், சூழ்நிலைகளால் நடத்தப்படுறோம். இங்க சரியில்லை, இந்த இடத்துல சூழ்நிலை சரியில்லை, அடுத்த இடத்துக்கு போலாம். அங்க சரியில்லை, அடுத்த இடத்துக்கு போலாம். இங்க சரியில்லைன்றதுக்காக நம்ம அடுத்த இடத்துல போனோம், அந்த இடத்துல சரி இருக்கணும் என்ன கேரண்டி இருக்குது? இதை விட மோசமா கூட இருக்கும். கர்த்தர் சொன்னாரா அந்த இடத்துக்கு போ, கர்த்தர் சொன்னா போலாம். கர்த்தர் சொல்லாம சூழ்நிலைகள் வச்சு நம்ம மூவ் ஆகக்கூடாது. கர்த்தர் இங்க சொன்னா ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் சொல்லாம இங்க வீடு அங்க போன பெட்டரா இருக்கும் நினைச்சு போனோம்னா ஆசீர்வாதம் வராது. சூழ்நிலைகளை வைத்து தோற்றத்தை வைத்து நம்ம நடத்தப்படக்கூடாது. பாருங்க, ஆபிரகாமுடைய நாட்களில் ஆபிரகாம் லோத்தும் இருந்தான், ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட ஐஸ்வர்யம் இருந்துச்சு. அப்போ ஆபிரகாம் சொன்னாரு, நம்ம சகோதரர் நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், அது நம்ம பிரிஞ்சு போயிடலாம். நீ வலது புறம் போனா இடது புறம் போறேன், எந்த பக்கம் பண்ணி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கொன்னாரு. சாய்ஸ் லோத்துக்கு கொடுத்துட்டாரு. லோத்து பார்த்தான், யோர்தான் பக்கத்தில் பார்த்தான், செழிப்பா இருந்துச்சு, நல்ல தண்ணீர் வளம் இருந்துச்சு, எல்லாம் வசதியா தெரிஞ்சது. அந்த செழிப்பை பார்த்து லோத்து மூவ் ஆயிட்டான். அவனுடைய நடவடிக்கை பாருங்க, செழிப்பை பார்த்து இங்க போன நல்ல ஆசீர்வாதமா இருக்கலாம் நினைச்சு போனான். ஆனா அவன் போன இடத்துல ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு வர முடிஞ்சதா? ஜீவன் தப்ப ஓடி போனான். ஜீவன் தப்ப ஓடி போனாங்க, ஜீவன் தப்ப ஓடி போனான். ஆனா ஆபிரகாமோ கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தரை நம்பி இருந்தான். அவன் செல்வம் பெருகிட்டே போச்சு. ஆனால் சூழ்நிலைகளை வச்சு மூவ் பண்ணி போன லோத்து ஒரு கைபிடி மண்ணை கூட எடுத்து வர முடியல. ஏற்கனவே ஏகப்பட்ட ஆடு மாடுகள் சொத்து இருந்துச்சு, எல்லாம் லாஸ், டோட்டல் லாஸ், 100% லாஸ். லோத்துக்கு எவ்வளவு 100% லாஸ், எல்லாம் தொடச்சு போட்ட மாதிரி போயிடுச்சு. ஒரு இருந்ததும் போச்சு, அங்கிருந்து ஒண்ணு எடுத்துட்டு வர முடியல, டோட்டல் லாஸ் அவனுக்கு. ஏன்? சுய சித்தத்தின்படி அவன் இடத்தை தெரிந்து கொண்டு மூவ் ஆகி போனான். அதான் பிரச்சனை. என்னைக்குமே சொல்றேன், கர்த்தர் எங்க இருக்க சொல்றாரோ அங்க இருக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அவருடைய சித்தத்தை பார்த்து நம்ம மூவ் ஆகணுமே தவிர, சூழ்நிலைகளை வச்சு நம்ம மனசுல தோன்றுகிற எண்ணங்களின்படி இஷ்டம் போல நம்ம செயல்படக்கூடாது. அப்படின்னு நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது. ஆரம்பத்தில் லோத்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும், போய் செட்டில் ஆனவன நல்லா இருந்திருக்கும், ஒரே வயல் நிலம், ஒரே யோர்தான் தண்ணி, ஆடு மாடுகளுக்கு நல்ல புல்லு, ஆரம்பத்தில் பார்த்தா நல்லா தான் இருந்திருக்கும். முடிவு என்னாச்சு? எல்லாம் டோட்டல் லாஸ். முடிவை தான் பார்க்கணும். நிறைய பேருடைய லைஃப்ல நம்ம என்ன செய்யல, இன்னைக்கு நான் எப்படி இருக்குன்னு பார்க்கறோம். ஆனால் தேவன் செய்வது எதுவோ அதுதான் நிலைச்சிருக்கும். தேவன் செய்யாம நம்ம செஞ்சோம்னா கடைசியில காலம் வாரிடும். தேவன் சொல்லும்போது, கர்த்தர் சொல்லும்போது ஆபிரகாமுக்கு ஒருவேளை நினைச்சிருப்பான், ஐயோ சரி நல்ல எடுத்தாம எடுத்துட்டான், சரி நம்ம போவோம் போயிருப்பான். ஆரம்பத்தில் ஆபிரகாமுக்கு புல்வெளி இல்லாத இடமா தான் இருந்திருக்கும், தண்ணி இல்லாத இடமா தான் இருந்திருக்கும். ஆனா அவனுடைய ஆசீர்வாதம் பெருகிட்டே போச்சு. இல்லாதான் தேவ சித்தம் பார்த்தீங்களா, கர்த்த நடத்துற விதம். ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்திற்கு மூணாவது ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு சின்ன விஷயமானாலும் கர்த்தர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க, அவரோட லீடிங் கேளுங்க. அவர் சொன்னா செய்யுங்க, சொல்லாம எங்கேயுமே மூவ் ஆகாதீங்க. அவர் சொன்னா மட்டும் செய்யுங்க, சொல்லாம செஞ்சீங்கன்னா கேரண்டி கிடையாது, உங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்கு கேரண்டி கிடையாது. இருக்கிறதும் போயிடும், கர்த்தர்கிட்ட கேட்க முடியாது. அப்ப கர்த்தர் சொல்ற, நான் சொன்னா கேட்பார், நான் சொன்னா நீ எங்க போனே, நான் சொன்னா கர்த்தர் கேட்பார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட கேட்டு நம்ம செய்யணும் தேவ சித்தத்திற்கு. இன்னைக்கு ஆப்பிரிக்கா தேசத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் கர்த்தருக்காக நல்ல விசுவாசிகள் இருக்கிறாங்க. பெரும் எழுப்புதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்கு ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்த ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ரோலன்ஸ் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன். அந்த ரோலன்ஸ் என்ற தேவ மனுஷனை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். அழைத்து அவரை ஆப்பிரிக்க தேசத்திலே போய் ஊழியம் செய்ய சொன்னார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல சபை ஆரம்பிக்க சொன்னார். அவர் தான் ஃபர்ஸ்ட் பாஸ்டர் ஆப்பிரிக்கால, ஃபர்ஸ்ட் பாஸ்டர் ரோலன்ஸ் தான். அதுக்கு முன்னாடி டேவிட் லிவிங்ஸ்டன் போய் ஊழியம் செஞ்சாங்க, மிஷினரியை ஊழியம் செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த ரோலன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பாஸ்டர், போய் சபை ஆரம்பிக்க சொன்னார். சபை ஆரம்பிக்க சொன்ன அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, எல்லாம் முரட்டாட்டமான ஜனங்க, பில்லி சுனியம் பண்றவங்க, மந்திரவத்தை செய்யறவங்க, பாவத்தில் இருக்கிறவங்க, மனுஷனை வெட்டி கொள்ளுகிறவர்கள், மனுஷ நரமாமிசம் சாப்பிடுகிறவங்க, அந்த மாதிரி ஜனங்களுக்கு நடுவில் இவர் போய் சபை ஆரம்பிக்க சொன்னார் கர்த்தர். சபை ஆரம்பிச்சாரு, ஒரு சின்ன ஓலக்கோட்டா போட்டாரு, ஜெபிச்சாரு, ஒருத்தர் கூட வரல, ஒருத்தர் கூட வரல. ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, ஒரு வருஷம் போச்சு, ஒரு ஆள் கூட உள்ள வரல. ஆனாலும் அவர் விடல. ஞாயிற்றுக்கிழமை அந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபிப்பாரு, அவரே ஒரு பிரசங்கம் பண்ணுவார், ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. ரெண்டு வருஷம் ஆச்சு, ஒரு ஆத்துமோட ரட்சிக்கப்படல, எல்லாம் அப்படி இருந்தாங்க. மூணு வருஷம் ஆச்சு, நாலு வருஷம் ஆச்சு, ஆறு வருஷம் ஆச்சு, ஏழு வருஷம் ஆச்சு, ஒருத்தர் கூட சபைக்கு வரல. அவர் செஞ்ச ஊழியத்தில் ரிசல்ட்டே இல்லை ஏழு வருஷம். ஆனா இவருக்கு யோசனை வந்துச்சு, கர்த்தர் தான் சொன்னாரா, ஏழு வருஷம் நம்ம ஊழியம் செய்யணும், ஒரு ஆத்துமா கூட ஆதாயம் பண்ண முடியலையே. ஏழு வருஷம் ஆச்சு, ஒரு ரிசல்ட் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் தெளிவா சொன்னா, நீங்க தான் ஊழியம் செய்யணும். ஏழு வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் மேட்சா, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எங்கிருந்தோ ஒரு கள்ளத்துக்கு அடிச்சான, கல் வந்து சபைகள் வந்து தம்முன்னு விழுந்துச்சான். உடனே அவருக்கு சந்தோஷமாயிடுச்சு, ஆஹா, நம்ம பிரசங்கத்தை யாரோ ஒருத்தர் கேட்கறான், கல்லடிச்சுட்டான். அப்படின்னா கண்டிப்பா எவனோ ஒருத்தர் நம்ம பிரசங்கத்தை கேட்டுட்டான், அதனாலதான் கல்லு தூக்கி அடிச்சுட்டான். உடனே அவருக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. இப்ப யாருமே நம்ம பிரசங்கத்தை கேட்கலன்னு நினைச்சிட்டு இருந்தா என்னையும் எப்படி ஒருத்தர் கேட்டான். உடனே அந்த கல்ல போய் சந்தோஷம் எடுத்துட்டான், ஆண்டவரே இந்த கல் அடிச்சவனுக்காக உமக்கு சோத்திர, ஆண்டவரே இந்த கல் அடிச்சவனை கிருபையாய் ரச்சிங்கப்பா ஜபிச்சாரா, இந்த கல் அடிச்சவன் ரட்சிங்க ஆண்டவரே, இந்த கல் அடிச்சவன் ஆசீர்வதிங்கப்பா, இந்த கல் அடிச்சவன் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, இந்த கல் அடிச்சவனுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாத்துங்க, இவன் நல்லா வைங்க, இவன் நல்லா இருக்கணும் ஆண்டவரேன்னு அந்த கல்லை கையில் வச்சுட்டு போராடி ஜபிச்சானாம். அந்த கல் அடிச்சவன் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெளியில வந்து அப்படியே எட்டி பார்த்தான், தூரத்தில் இருந்து வெடிச்சு பார்த்தான். ஆனா இவர் அந்த கல்லை வச்சுட்டு அவன் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் ஜபிக்கிறாரு. அவன் ஆடி போனான், என்ன நம்ம கல்ல தூக்கி அடிச்சா கடைசியில் நம்ம நல்லா இருக்கணும் இவர் ஜபிக்கிறாரு, இந்த கல் அடிச்சவன் நல்லா இருக்கும் ஜபிக்கிறாரு. அவன் பயந்து போனான், அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வாழ்க்கையில் இருந்துச்சு. நேரா வந்து இவர் காலில் விழுந்தானா, ஐயோ ஐயா, நான் ஐயா அந்த கள்ளத்துக்கு அடிச்சேன். உடனே அவனுக்காக ஜெபித்தார். ஜெபித்த உடனே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். முதல் ஆத்மா ஏழு வருஷத்துக்கு பிறகு, அதன் பிறகு இவருக்கு ஒரு ஆள் சப்போர்ட் கிடைச்சது, ஒரு கம்பானியன் கிடைச்சது ஊழியத்துக்கு. அவனோடு சேர்ந்து கொண்டு அந்த லோக்கல் ஜனங்களோட ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாய் வந்து அவருடைய ஊழியத்தில் லட்சங்களை கர்த்தர் ரட்சிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு ஆப்பிரிக்க தேசத்தில் ஏராளமான விசுவாசிகள் இருப்பதற்கு முதல் ஸ்டெப் எடுத்து சபை ஆரம்பித்த மனுஷன் இந்த ரோலன்ஸ். இப்படிதான் அவருடைய ஆரம்பம். காரணம் என்னன்னா, கர்த்தர் சொன்னதை கேட்டு தேவ சித்தத்தின்படி செஞ்சார். ஆரம்பத்தில் அது ரொம்ப வெறுமையா தான் இருந்துச்சு, ஆனால் தேவ சித்தத்தின்படி கரெக்டா காரியத்தை அவர் மூவ் பண்ணதுனால பெரிய ஆசீர்வாதங்களை அவர் சுதந்திரிச்சார். அதனால உங்களை லைஃப்ல சொல்ற சின்ன விஷயமா பெரிய விஷயமோ கர்த்தரிடத்துல கேளுங்க, விசாரிங்க, தேவ சித்தத்தை கேளுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், பேசுவார். நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர்களோடு பேசுவார், உங்களுக்கு சொல்லுவார். அதன்படி நீங்க மூவ் ஆனீங்கன்னா கடைசி வரைக்கும் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா அவர் சொன்னபடி நம்ம செய்யறோம். கர்த்தர் சொன்னாரு, இந்த தேசத்துல இருந்தாரு, இந்த தேசத்துல ஒன்று ஆசீர்வதிப்பேனார், அதனாலதான் அந்த தேசத்துல அவன் விதவெடிச்சான். அந்த தேசத்துல நமக்கு நூறு மடங்கு பலன் கிடைச்சது. புரியுதா உங்களுக்கு? அவன் ஒருவேளை எகிப்துக்கு போயிருந்தாலும், பெலிஸ்தீன் தேசத்துக்கு போயிருந்தாலும் அது நடந்திருக்காது. அங்க இருக்கிற தேசத்தில் அவனுக்கு நூறு மடங்கு பிளஸிங் கர்த்தர் கொடுத்தார். அதனாலே இந்த காரியத்தை நம்ம கவனிக்கணும். ஈசாக்குடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேல ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. இரண்டாவது, கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் அவனுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வேற வசனத்தை, அவன் கர்த்தரை தியானிக்கிற மனுஷனாக இருந்து சுபாவத்தில் மாற்றத்தை கண்டான். மூணாவது பார்க்கும் பொழுது அவன் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவன் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தான். அதனால கர்த்தர் அவர் சொன்னது போலவே நூறு மடங்கு அவனுக்கு ஆசீர்வதித்து பலன் கொடுத்தார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். தேவனாகிய கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் பெற்றார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அப்படித்தான் உங்களுக்கு கொடுக்க போறார். 100% கர்த்தர்கிட்ட அற்பத்தனமா ஆண்டவரே ஒரு 20% கொடுத்தா போதும், இல்ல இல்ல அப்படிதான் இருக்காதீங்க. 20, 40, 60 எல்லாம் கேட்காதீங்க. 100% நம்முடைய ஆண்டவர் 100% கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அற்பத்தனமாய் நமக்கு ரிசல்ட் கொடுக்கிறவர் கிடையாது, பரிபூரணமாய் கொடுக்கிறவர், முழுமையாய் கொடுக்கிறவர். 100% கொடுப்பேங்கிறார். நீங்க செய்வது எல்லாம் வாய்க்கும்னா எல்லாம் வாய்க்கும், 100% அர்த்தம். அவன் செய்வதெல்லாம், செய்வதில் சிலது வாய்க்கும்னு கர்த்தர் சொல்லல, செய்வது எல்லாம் அப்படின்னா 100% வாய்க்குங்கிறாரு. இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வந்தவர்களுக்கு 100% ரிசல்ட் கொடுத்தாரு. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். 100% கொடுத்தாரு. இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் 100% கொடுக்க நினைக்கிறார். ஈசாக்கு கொடுத்த ஆண்டவர் நமக்கும் கொடுக்கிறார். எப்படி உங்க வாழ்க்கையில கர்த்தரை முழுக்க முழுக்க அவரை நம்புங்க. அவர் எனக்கு சரியானது செய்வார்னு எந்த மனுஷனையோ சூழ்நிலையை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க முழுசுமா. ஃபர்ஸ்ட் ஈசாக்கு தனக்கு பெண் பார்த்த விஷயத்திலே தன் தகப்பனை நம்பல, எலியாசரை நம்பல, கர்த்தரை நம்புனதுனாலதான் கம்ஃபர்டபுளா இருந்தான். அவனுக்கு சரியான காரியத்தை கர்த்தர் செய்தார். கர்த்தர் ரெண்டாவது அந்த சூழ்நிலையிலும் அவன் தியானம் பண்ணுகிறவனாய் இருந்தான். தியானம் பண்ணுங்கள், வேதத்தை தியானம் பண்ணுங்கள், கர்த்தரை தியானம் பண்ணுங்கள். அப்படி தியானிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். அதனாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகுகிறது, ரிசல்ட் பெருகுது. மூணாவது, உங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் நமக்கு பெரிய 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு அவர் சித்தத்தின்படி நம்ம மூவ் ஆகணும். இன்னைக்கு நான் தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிறேனா, அதுல தெளிவா இருங்க. அவசரப்பட்டு லோத்தை போல டிசிஷன் எடுக்காதீங்க. சூழ்நிலையை பார்த்து லோத்தை போல, செழிப்பை பார்த்து டிசிஷன் எடுக்காதீங்க. கர்த்தரிடத்தில் கேட்டு டிசிஷன் எடுங்க. எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் கர்த்தரிட்ட கேட்டு டிசிஷன் எடுங்க. நீங்களாக எடுக்கிற முடிவுகள் பெரும்பாலும் தவறாதான் போய் முடியும். தேவன் செய்வது எதுவோ அதுதான் நிலைச்சிருக்கும். ஆபிரகாம் கர்த்தரை நம்பி டிசிஷன் எடுத்தான். ஆரம்பத்தில் ஒருவேளை அது பெருசா தெரிஞ்சிருக்காது, ஆனால் அவனுக்கு முடிவு இன்னும் பெரிய ஐஸ்வர்யமானாய் மாறிட்டே போனான். ஆனால் லோத்து இருந்ததையும் இழந்து போய் திரும்பி வந்தான், எல்லாத்தையும் இழந்துட்டான். தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலே நீங்களாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. தேவ சித்தத்தை கேளுங்க. கர்த்தர் சொல்வாரே, இந்த தேசத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்தபடியே கர்த்தர் அந்த தேசத்தில் அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தார். ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர். உமது பிள்ளைகள் இப்பொழுது வசனத்தை கேட்டவர்களும் இனி கேட்கப் போகிறவர்களுக்கும் இந்த சீடியின் மூலமாய் கேட்கப் போகிறவர்களுக்கும் சேர்த்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் தகப்பனே, நீங்க 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றிலையும் 100% ரிசல்ட்டை எங்களுக்கு கொடுத்து எங்களை நீங்க ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இதுதான் உம்முடைய சித்தம். இதை நாங்கள் நிறைவாய் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க எங்களை ஆசீர்வதிக்க தயான பிரபுவா இருக்கிறீங்க. நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அதற்குரிய ஆயத்தத்தை எங்களுக்கு நீங்க தருகிறதற்காக சோத்திரம். காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் நடத்துங்க. துதிகன மகிமை யாவற்றையும் மங்களமாக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரையும். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரையும். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.